பொதுக்காலம் 19 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதர்ம அன்புள்ளங்களே, பிரேசில் நாட்டு ரியோதி ஜெனைரோ நகரில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் பிரம்மாண்டமான துவக்க விழாவுடன் ஆரம்பமாகியுள்ளன. August 3 கடந்த புதனன்று தன் மறைக்கல்வி உரைக்கு பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்வோருக்கும் இதை ஏற்பாடு செய்துள்ளவர்களுக்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவித்த போது ஒரு சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்.
அமைதி, சகிப்புத்தன்மை, ஒப்புரவு ஆகிய உயர்ந்த பண்புகளுக்காக இயங்கியிருக்கும் இவ்வுலகிற்கு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுகள் நம்பிக்கையை கொணரட்டும். பதக்கங்கள் வெல்வதை விட தோல் நிறம், கலாச்சாரம், மதம் என்ற எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒரே மனித குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்ற உணர்வை வளர்ப்பதை தங்கள் இலக்காக கொள்வதே வீரர்களுக்கும் இவ்வுலகிற்கும் அவசியமான தேவை
என்று திருத்தந்தை கூறினார். 206 நாடுகளைச் சேர்ந்த 11,000 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் இந்த விளையாட்டுகள் எவ்வித ஆபத்துமின்றி நல்ல முறையில் முடிவடைய இறைவனின் பாதுகாப்பை மன்றாடுவோம். அன்பு இதயங்களே, ஒரு விளையாட்டு விழாவிற்கு இவ்வளவு பாதுகாப்பு தர வேண்டியுள்ளதே என்ற எண்ணம் வேதனையை தூண்டுகின்றது. எந்நேரத்தில் எவ்விடத்தில் எவ்வகையில் வன்முறைகள் வெடிக்கும் என்பது தெரியாமல் நாம் வாழ்ந்து வருகின்றோம்.
இந்த வன்முறைகளில் பல மதத்தின் பெயரால் நிகழ்வதால் இவற்றை மதப்போர்களாக எண்ணி பார்க்கின்றோம். July 26 பிரான்ஸ் நாட்டில் 86 வயது நிறைந்த ஜாக் ஹமெல் என்ற அருள்பணியாளர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையில் இரு இளையோரால் கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்விளையோருக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கருதப்பட்டது.
இந்த வன்முறை நிகழ்ந்ததற்கு அடுத்த நாள் July 27 போலந்து நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விமான பயணத்தில் தன்னோடு பயணித்த ஊடகவியலாளர்களுடன் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பிரான்ஸ் நாட்டில் அருள் பணியாளர் ஜாக் ஹாமெல் அவர்கள் கொல்லப்பட்டது உட்பட தற்போது உலகின் பல நாடுகளில் நிகழும் வன்முறைகளை ஒரு போருக்கு ஒப்புமைப்படுத்தி பேசினார் திருத்தந்தை.
நாம் தற்போது சந்தித்து வருவது மத அடிப்படையில் உருவாகும் போர் என்பது போல் பேசப்பட்டாலும் இது உண்மையிலேயே அதிகார பேராசையினால் உருவாக்கப்படும் போர். பணம், இயற்கை வளங்கள், மக்களை அடக்கியாளும் அதிகார ஆசை என்ற காரணங்களை போர்களாக உருவாக்கின்றன. எல்லா மதங்களும் அமைதியை விரும்புகின்றன. ஆனால் அதிகார ஆசை கொண்ட மனிதர்களோ போரை விரும்புகின்றனர். பிரான்ஸ் நாட்டில் திருப்பலியில் அமைதிக்காக ஜபித்துக் கொண்டிருந்த வேளையில் அருள் பணியாளர் கொல்லப்பட்டிருப்பது தற்போது நிலவும் அதிகார பேராசையின் ஒரு வெளிப்பாடு
என்று பேசினார் திருத்தந்தை. அன்பு இதயங்களே, நமது பேராசையும் சுயநலமும் கட்டுப்பாடின்றி வளர்ந்து விட்டதால் இருப்பவர்கள் தேவைக்கும் அதிகமாக, மிக மிக அதிகமாக சேர்த்து கொண்டே உள்ளனர். சேகரித்து குவித்து வைக்கும் வியாதிக்கு உட்பட்ட செல்வந்தர்களையும் அரசியல்வாதிகளையும் நாம் நன்கு அறிவோம் இல்லையா? இதனால் இல்லாதவர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளையும் இழந்து தவிக்கின்றனர். இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே நினைத்து பார்க்கவும் முடியாத ஒரு பெரும் பாதாளம் உருவாகிவிட்டது. இந்த வேறுபாடுதான் நமக்குள் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கிவிட்டது. இல்லாதவர்கள் விரக்தியின் எல்லைக்கு விரட்டப்படும் போது, இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் போது அவர்களுக்குள்ள ஒரே வழி என்ன? இருப்பவர்களை தாக்குவது.
நாடுகளுக்கிடையில், சமுதாயங்களுக்கிடையில், தனி மனிதர்களுக்கிடையில் வெடிக்கும் வன்முறைகள் பலவற்றின் ஆணிவேராக நாம் காண்பது இருப்பவர் இல்லாதவர் என்ற இணைக்க முடியாத இருவேறு உலகங்கள். இப்படி பிளவுபட்டு நிற்கும் இந்த உலகங்களை இணைக்கும் வழிகளை தேடுவதற்கு பதிலாக இல்லாதவரின் உலகிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இருப்பவரின் உலகம் ஆயுதங்களையும் அரசியல் தந்திரங்களையும் நம்பி வாழ்கின்றது.
ஒன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
அன்பு இதயங்களே, பேராசையின் உயிர் மூச்சாய் இருப்பது என்ன? பணம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணமென்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழிகளை அடிக்கடி கூறி பணத்திற்கு ஏறத்தாழ ஒரு தெய்வீக நிலையை நாம் அளித்து வருகின்றோம். பணமும் செல்வமும் தம்மிலேயே தீமைகள் அல்ல. அவற்றை திரட்டுவதிலும் குவித்து வைப்பதிலும் நாம் காட்டும் அரக்கத்தனமான சுயநலமே செல்வத்தை தீயதாக்கி விடுகின்றது. தானியங்களை சேர்த்து குவித்து வைத்த ஓர் அறிவற்ற செல்வனை பற்றி சென்ற ஞாயிறன்று ஓர் உவமை வழியாக இயேசு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைய நற்செய்தியிலோ செல்வத்தை பற்றிய சில தெளிவுகளை நம் அனைவருக்கும் அவர் தருகின்றார். அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை கேட்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடர் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.
திருடன் நெருங்காமல் பூச்சி அரிக்காமல் செல்வம் சேர்க்கும் வழிகள் என்னென்ன இருக்கக்கூடும் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது அந்நிய நாட்டு வங்கிகளில் பதுக்கப்படும் கருப்பு பணம் நம் உள்ளத்தை இருளாக கவ்வுகின்றது. திருட்டு பூச்சி இவற்றிலிருந்து மட்டுமல்லாமல் சட்டம் வரி இவற்றிலிருந்தும் தம் செல்வங்களை காப்பாற்ற இந்திய செல்வந்தர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பல செய்திகளாக நூல்களாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நூல் நமது சிந்தனைகளுக்கு மிகவும் துணையாக இருக்கும். 2009 வெளியான இந்த நூலில் தவறான வழிகளில் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துள்ள இந்திய அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், பெரும் செல்வந்தர்கள், கிரிக்கெட் வீரர்கள், நடிகர் நடிகைகள் என்ற ஒரு பெரும் படையினர் பல ஆண்டுகளாக செய்து வந்துள்ள ஓர் அக்கிரமம் அலசப்பட்டுள்ளது. இந்த நூலின் தலைப்பு இந்தியாவில் திருடி அயல்நாட்டில் சேர்க்கப்பட்டுள்ள செல்வம், இதை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவது எப்படி?
அன்பு நெஞ்சங்களே, செல்வத்தை தவறான வழிகளில் சேர்ப்பதும் குவிப்பதும் இந்தியாவில் மட்டும் நிலவும் குற்றம் என்று தவறாக கணக்கு போட வேண்டாம். இத்தகைய குற்றவாளிகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றனர். இப்படி தவறான வழிகளில் தவறான இடங்களில் குவிக்கப்பட்ட செல்வங்களால் உலகம் 2007 பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சரிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இச்சீரழிவு உலகை உலுக்கி எடுத்தபோதுதான் அரசு தலைவர்கள் கருப்பு பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். உலகத் தலைவர்கள் பலரும் இக்குற்றத்தை தடுக்கும் வழிமுறைகளை தீவிரமாக சிந்தித்தபோது இந்திய தலைவர்கள் அதை பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை.
இந்திய தலைவர்களுக்கோ உலகத் தலைவர்களுக்கோ கருப்பு பணம் என்பது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. 2005 கருப்பு அழுக்கு பணத்தை பற்றி ரேமன் பேக்கர் என்பவர் ஒரு நூலை வெளியிட்டார். பேக்கர் அவர்களின் கணிப்புப்படி 2001 உலகில் இருந்த கருப்பு பணத்தின் மதிப்பு என்ன தெரியுமா? 11.5 டிரில்லியன் டாலர்கள். இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் $1 டிரில்லியன் அதிகமாகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். பேக்கர் அவர்களின் கணக்குப்படி உலகில் தற்போது குவித்து வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தின் மதிப்பு குறைந்தது 25 டிரில்லியன் டாலர்கள்.
அன்பு இதயங்களே, ரேமன் பேக்கர் மற்றொரு வேதனை தரும் உண்மையையும் தன் நூலில் கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும் இந்த $1 டிரில்லியன் கருப்பு பணத்தில் பாதிக்கு பாதி, அதாவது $500 பில்லியன் வளரும் நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்றும் ரேமன் பேக்கர் கூறியுள்ளார். ஏழைகளின் உழைப்பை அநீதமான வழிகளில் உறிஞ்சி உலகெங்கும் குவிக்கப்பட்டு நாற்றம் எடுத்திருக்கும் $25 டிரில்லியன் உலகில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் எல்லா ஏழைகளும் குறைந்தது 10 யாரிடமும் கையேந்தி தர்மம் கேட்காமல் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ முடியும். எவ்வளவு அழகான கற்பனை இது! அன்பு நெஞ்சங்களே, வெறும் கற்பனை அல்ல, முயன்றால் நடைமுறையாகக்கூடிய ஓர் உண்மை. உலகில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் சுய மரியாதையோடு 10 வாழ முடிந்தால் இவ்வுலகம் விண்ணுலகம்தானே. இதைத்தானே இயேசுவும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்கின்றார்.
அன்பை கொண்டாடுவோ, இறை அன்பில் ஒன்றாகோ. இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்பழைய பண்போடு நாம் வாழும். நிறைவாழ்வை நாம் காணும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நொபெல் பரிசு வென்ற ஒரு பெரும் எழுத்தாளர். அவரிடம் தனித்துவமிக்கதோர் பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்தன்று அவரிடம் உள்ள மிக விலை உயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது அவர்,
இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன். இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைத்தால் இவற்றுக்கு நான் அடிமை
என்று பதில் சொன்னாராம். தன் சொத்துக்கு அடிமையாகி அறிவற்று போன செல்வன் உவமையை சொன்ன இயேசு சென்ற வாரம் நமக்கு தந்த எச்சரிக்கை இதுதான்.
எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது.
அன்பு இதயங்களே, இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இயேசு வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் பார்த்து பாடங்கள் பயில நம்மை பணிக்கின்றார். இறைவனின் பராமரிப்பை நம்பி இவை வாழ்கின்றன என்பதை ஒரு பாடமாக இயேசு தந்தாலும், பறவைகளும் மலர்களும் சொல்லித்தரும் மற்றொரு பாடமும் மனிதர்களாகிய நமக்கு இன்று மிகவும் தேவையான ஒரு பாடம். அதுதான் பகிர்வு. வானத்து பறவைகளிடம் பகிர்ந்துண்ணும் பழக்கம் உண்டு என்பதை நாம் அறிவோம். மலர்களோ தன்னிடம் உள்ள நறுமணத்தை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றன. இந்த பகிர்வையே இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளாகவும் நாம் கேட்டோம்.
உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.
அன்பு இதயங்களே, தர்மத்தில் பகிர்வில் இவ்விதம் வளரும் இந்த உலகம் பாதுகாப்பிலும் அதிகம் வளரும். அந்த உலகில் மக்கள் கூடி வரும் இடங்கள், விளையாட்டு விழாக்கள், இன்னும் பல விழாக்கள் அனைத்தும் பாதுகாப்பு படைகள் இல்லாமலேயே பாதுகாப்போடு நடைபெறும். அந்த சுதந்திர மண்டகத்தை உருவாக்க இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரியட்டும்.
பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்தெங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறைவாழ்வை நாம் காணும். அன்பை கொண்டாடும், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும் நிறைவாழ்வை நாம் காணும். நிறைவாழ்வை நாம்
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.